யதேதம் ஸ்ருஜதே விஸ்வம் துர்விபாவ்யம் தீஸ்வரஹே. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் அவரது சொந்த சக்திகளால் பெரும் தேவர்களாலும் நினைத்தற்கரிய அதிசயமான இப்பிரபஞ்சங்களை எவ்வாறு படைக்கிறார் என்பதை தங்களிடமிருந்து அறிய நான் ஆசைப்படுகிறேன். பொருளுரை. சிருஷ்டியை பற்றிய முக்கிய கேள்வி ஆராயும் தன்மை கொண்ட ஒவ்வொரு மனதிலும் எழுகிறது. எனவே பகவானின் செயல்கள் அனைத்தும் தமது ஆன்மீக குருவிடமிருந்து அறிய தயாராக இருக்கும் பரீட்சித் மகாராஜனை போன்ற ஒருவரின் இத்தகைய கேள்வி புதுமையானதல்ல. அறியப்படாத ஒவ்வொன்றையும் அறிந்த ஒருவரிடம் கேட்டறிய வேண்டும். சிருஷ்டியை பற்றிய கேள்வியும் கூட சரியான நபரிடமிருந்து கேட்கப்பட வேண்டும். எனவே சுகதேவ கோஸ்வாமியின் தொடர்பாக இங்கு ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதை போல் ஆன்மீக குரு ஒருவர் சர்வஜ்ஞராக இருக்க வேண்டும். இவ்வாறாக சீடனுக்கு தெரியாத பகவானை பற்றிய கேள்விகள் அனைத்தும் தகுதியுள்ள ஆன்மீக குருவிடம் கேட்டறிய முடியும். மேலும் அனுபவபூர்வமான உதாரணம் இங்கு பரீட்சித் மகாராஜரால் காட்டப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்தில் ஜென்மாத்யசேயதஹ, நாம் கற்றறிந்ததை போல் அனைத்தும் பகவானின் சக்தியிலிருந்து பிறந்தவையே என்பதை பரீட்சித் மகாராஜன் ஏற்கனவே அறிந்திருந்தார். இதனால் சிருஷ்டியின் முறையை பரீட்சித் மகாராஜன் அறிய விரும்பினார். படைப்பின் மூலம் அவருக்கு தெரிந்திருந்தது இல்லையெனில் முழு முதற் கடவுள் தமது வெவ்வேறு சக்திகளால் எவ்வாறு இந்த அதிசய உலகை சிருஷ்டிக்கிறார் என்று அவர் கேள்வி கேட்டிருக்க மாட்டார். சிருஷ்டியானது யாரோ ஒரு சிருஷ்டிகர்த்தாவால் படைக்கப்பட்டது என்பதையும் அது தானாகவே படைக்கப்பட்டது அல்ல என்பதையும் சாதாரண மனிதனும் கூட அறிவான். ஒரு பொருள் தானாகவே படைக்கப்பட்டது என்ற அனுபவம் இந்த உலகில் நமக்கு ஏற்பட்டதில்லை. படைப்பு சக்தி சுதந்திரமானதென்றும் மின்சார சக்தி இயங்குவதைப் போல அது தானாக இயங்குகின்றது என்றும் மூடர்கள் கூறுகின்றனர். ஆனால் மின்சார சக்தி ஒரு இயந்திர கலைஞனால் மின்சார நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதையும் அந்த கலைஞனின் மேற்பார்வையின் கீழ் அச்சக்தி எல்லா இடங்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது என்பதையும் அறிவுள்ள ஒருவன் அறிவான். படைப்பின் மீதான பகவானின் மேற்பார்வையை பற்றி பகவத்கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜடசக்தியானது பரமனின் பல்வேறு சக்திகளில் ஒன்று, பிராஸ் சக்தி விவிதைவ ஸ்ரூயதே என்று அதில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மின்சக்தியால் இயக்கப்படும் பல்வேறு அற்புத பொருட்களை கண்டு அனுபவமற்ற சிறுவனொருவன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துவிடக் கூடும். ஆனால் அச்செயல்களுக்கு பின்னால் மனிதனொருவன் இருக்கின்றான் என்பதை அனுபவம் உள்ளவன் அறிகிறான். அதை போலவே உலகின் பெயரளவேயான பண்டிதர்களும் தத்துவவாதிகளும் தங்களின் மனக்கற்பனையால் அருவமான பிரபஞ்ச படைப்பை பற்றி முரணான பல வாதங்களை வழங்கக்கூடும். ஆனால் புத்தி நுட்பமுள்ள பகவத் பக்தன் ஒருவன் உற்பத்தி செய்யப்படும் மின்சார நிலையத்தில் இயந்திர கலைஞன் ஒருவன் இருப்பதைப் போலவே சிருஷ்டிக்கு பின்னால் பரமபுருஷரின் கரம் உள்ளது என்பதை பகவத்கீதையிலிருந்து அறிகிறான். ஆராய்ச்சி நிபுணர்கள் அனைத்தின் காரணத்தையும் பயனையும் கண்டுபிடிக்கின்றனர். ஆனால் பிரம்மா, சிவன், இந்திரன் போன்ற தேவர்களைப் போன்ற மிகச்சிறந்த ஆராய்ச்சி நிபுணர்களும் கூட பகவானின் அற்புதமான படைப்பு சக்தியை கண்டு சில சமயங்களில் பிரமிக்கின்றனர். எனவே அற்ப விஷயங்களில் கூறப்பட்டிருக்கும் மிகச்சிறிய பௌதிக நிபுணர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்களில் உயிர் வாழ்வதற்குரிய வேறுபாடான சூழ்நிலைகள் இருப்பது போன்று ஒரு கிரகம் மற்றவைகளை விட உயர்ந்ததாக இருப்பதைப் போல அவ்வேறுபட்ட கிரகங்களில் உள்ள உயிர்வாளிகளின் மூளைகளும் வெவ்வேறு பிரிவுகளில் முக்கியத்துவங்களை கொண்டவையாக உள்ளன. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் இந்த பூமியில் வாழ்பவர்களின் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பிரம்மலோக வாசிகளின் நீண்ட ஆயுள் காலத்தை இவ்வுலகின் பெரும் விஞ்ஞானிகளும் நினைத்திருக்கிறதாக இருக்கும் பிரம்மதேவருடைய மூளையின் மதிப்புடன் ஒருவன் ஒப்பிட்டு பார்க்கலாம். பெரும் மூளை ஆற்றலை கொண்ட பிரம்மதேவரும் புகழுக்குரிய அவரது சம்ஹிதையில் பின்வருமாறு விளக்கியுள்ளார். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்ரஹ அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் பகவானின் இயல்புகளை தன்னிடம் கொண்டுள்ள பிரசித்தி பெற்றவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் கிருஷ்ணரை ஒருவர் மிஞ்ச முடியாது என்பதால் அவரே பரம புருஷராவார். புருஷோத்தமரான அவரது உடல் அழிவற்றதும் அறிவும் ஆனந்தமும் நிரம்பியதுமாகும். ஆதி புருஷரான பகவான் கோவிந்தனும் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமும் அவரே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் பரம காரணம் என்று பிரம்மதேவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் மிகச்சிறிய கிரகமான இந்த பூமியில் உள்ள அற்ப மூளைகளை கொண்ட மனிதர்கள் பகவானை தங்களில் ஒருவராக எண்ணுகின்றனர். இப்படியாக பகவான் பகவத்கீதையில் தாமே அனைத்தும் என்று கூறும் பொழுது மனோ தத்துவ கற்பனையாளர்களும் பௌதிக வாய்ச்சண்டையாளர்களும் அவரை ஏளனம் செய்கின்றனர். இதனால் பகவான் வருத்தத்துடன் கூறுகிறார், அவஜானந்தி மாமூடா மனுஷீம் தனுமாசித்தம் பரம்பாமஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். மனித உருவில் நான் தோன்றும் பொழுது மூடர்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது உன்னத இயற்கையையும் எல்லாவற்றின் மீதுமான எனது ஆட்சியையும் அவர்கள் அறியார்கள். பிரம்மனும் சிவனும் மற்ற தேவர்கள் எம்மாத்திரம் பூத்தர்கள் ஆவர். இவர்கள் ஓர் அரசனால் நியமிக்கப்பட்ட மந்திரிக்கு ஒப்பான பிரபஞ்ச அலுவல்களை நிர்வகிப்பதற்காக படைக்கப்பட்ட தேவர்களாவர். மந்திரிகள் ஈஸ்வரர்களாக அல்லது அடக்கி ஆள்பவர்களாக இருக்கலாம். ஆனால் பரம புருஷர் மகேஸ்வரம் அல்லது ஆட்சி செய்பவர்களையும் படைத்தவராவார். அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் இதை அறிவதில்லை. இதனால் பகவான் தமது தனிப்பெரும் கருணையால் அவ்வப்போது ஒரு மனித உருவில் நம் முன் தோன்றும் பொழுது அவரை துணிச்சலுடன் அவர்கள் ஏளனம் செய்கின்றனர். பகவான் மனிதனை போன்ற ஒருவர் அல்ல, அவர் சச்சிதானந்த விக்கிரக எனப்படும் பரிபூர்ணமான முழுமுதற் கடவுளாவார். அவரது உடலுக்கும் ஆத்மாவிற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவரே சக்தியாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கிறார். பரீட்சித் மகாராஜன் தனது ஆன்மீக குருவான சுகதேவ் கோஸ்வாமியிடம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் பிருந்தாவன லீலைகளை விரிக்குமாறு கேட்கவில்லை. முதலில் அவர் படைப்பை பற்றி கேட்க விரும்புகிறார். அரசன் நேரடியாக பகவானின் உன்னத லீலைகளை பற்றி கேட்க வேண்டும் என்று சுகதேவ் கோஸ்வாமியிடம் கூறவில்லை. காலம் மிகவும் குறுகியதாக இருந்தது. அதனால் வருவாய்க்காக பாகவதம் பேசுபவர்கள் செய்வதை போல சுகதேவ் கோஸ்வாமி இயல்பாகவே குறுக்கு வழியை பின்பற்றி நேராக பத்தாவது காண்டத்துக்கு சென்றிருக்க கூடும். ஆனால் அரசனோ அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் புகழ்பெற்ற பேச்சாளரோ பாகவதத்தை கையாள்பவர்களைப் போல மேல் நோக்கி தாண்டவில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தை அறிய வேண்டிய இம்முறையின் உதாரணத்திலிருந்து எதிர்கால வாசகர்களும் செவி சாய்ப்பவர்களும் பாடம் கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் இருவரும் வரிசை கிரமமாக முன்னேறி சென்றனர். பகவானுடைய பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் அதாவது ஜட உலகில் இருப்பவர்கள் பெருமானின் பகிரங்க சக்தி எவ்வாறு அவருடைய உத்தரவின் கீழ் இயங்குகின்றது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவரது அந்தரங்க சக்தியை ஆராய முயற்சிக்கலாம். பௌதிகவாதிகள் பெரும்பாலும் கிருஷ்ணரின் பகிரங்க சக்தியாகிய துர்காதேவியை உபாசகர்களாக இருக்கின்றனர். ஆனால் துர்காதேவி ஸ்ரீகிருஷ்ணன் நிலை போன்ற சக்தி மட்டுமே என்பதை அவர்கள் அறியார்கள். திகைக்க செய்யும் ஜட இயக்கங்களுக்கு பின்னால் பகவானுடைய உத்தரவு உள்ளது. இது பகவத்கீதையிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. துர்கா சக்தி கோவிந்தனின் ஆணையின் கீழ் செயல்படுகிறது என்று பிரம்ம சங்கீதை உறுதி செய்கிறது. பகவானின் உத்தரவில்லாமல் சக்தி வாய்ந்த துர்கா சக்தியால் ஒரு புள்ளை கூட அசைக்க முடியாது. எனவே பக்குவமடையாத பக்தன் ஒருவன் பகவானின் அந்தரங்க சக்தியின் மூலமாக நிகழ்த்தப்படும் அவரது அந்தரங்க லீலைகளை நோக்கி உடனே தாண்டி குதிக்காமல் அவரது படைப்பு சக்தியை பற்றி விசாரிப்பதன் மூலம் அவரது பெருமைகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சைத்தன்ய சரிதாமிருதத்திலும் கூட படைப்பு சக்தியை பற்றி விவரங்களும் பகவானின் செயல்முறைகளும் விளக்கப்பட்டுள்ளன. மேலும் கிருஷ்ணனின் மகத்துவத்தை பற்றி அறிவை உதாசீனப்படுத்துவதால் விளையக்கூடிய ஆபத்திலிருந்து பக்குவமடையாத பக்தன் தன்னை கவனத்துடன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சைத்தன்ய சரிதாமிருதத்தின் ஆசிரியர் எச்சரித்துள்ளார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் அருமை பெருமைகளை ஒருவன் அறிந்தால் மட்டுமே அவரிடம் உறுதியான நம்பிக்கையை அவருள் பதிக்க முடியும். இல்லையெனில் சாதாரண மனிதனைப் போல பெரும் தலைவர்களும் கூட பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பற்பல தேவர்களில் ஒருவராக அல்லது சரித்திர பிரசித்தி பெற்ற ஒருவராக அல்லது வெறும் கட்டுக்கதை என்றோ தப்பான அபிப்பிராயம் கொண்டு விடுவர். பகவானின் உன்னதமான பிருந்தாவன லீலைகள், அவரது துவாரகாபுரி லீலைகள் முன்னேற்றமான ஆன்மீக நுணுக்கங்களில் தங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக் கொண்டவர்களால் மட்டுமே அனுபவிக்கத்தக்கவையாகும். மேலும் பரீட்சித் மகாராஜனின் நடத்தையில் நாம் காணப்போவதைப் போல அத்தகைய ஒரு நிலையை பக்தி தொண்டினாலும் விசாரணைகளாலும் சாதாரண மனிதனாலும் அடையப்படக்கூடும். அத்தகைய ஒரு நிலையை பக்தி தொண்டாலும் விசாரணைகளாலும் சாதாரண மனிதனாலும் அடையப்படக்கூடும். பூய ஏவ விவித்சாமி பகவானாத்மமாயா யதேதம் ஸ்ருஜதே விஸ்வம் துர்விபாவ்யம் தீஷ்வரஹே. பரமபுருஷர் அவரது சொந்த சக்திகளால் பெருந்தேவர்களாலும் நினைத்திற்கறி அதிசயமான இப்பிரபஞ்சங்களை எவ்வாறு படைக்கிறார் என்பதை தங்களிடமிருந்து அறிய நான் ஆசைப்படுகிறேன். ஒரு பொருள் இருக்குன்னா அது எப்படி உருவானது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை நிறைய பேர் கொண்டு, எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு அந்த ஆசை உண்டு. இது எப்படிங்க வந்ததே நிறைய கேட்பாங்க, இது எப்படி செஞ்சாங்க? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம், பல பொருட்களை நம்ம பார்க்கும்போது இதை எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளே யோசிக்கிறது உண்டு. ஒரு பொருளை பார்த்து இந்த பொருள் இந்தந்த பொருட்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம முடிப்பணும். அதுவும் குறிப்பா எப்ப ஒரு பொருள் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அப்ப அந்த பொருள் எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்கறது வாஸ்தவம். எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே பார்ப்பாங்க எல்லாரும், ஏ எப்படி இவங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்க, இதுல என்னெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க, இந்த அலங்காரத்துல எப்படி இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கறது வாஸ்தவம். நிறைய நேரங்கள் அதை பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்றை படைக்கிறார் அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒன்று உருவாக்குறார் அப்படின்னா, இயற்கையாகவே இது எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்க வேலை பார்க்கும்போது கூட பல நேரங்களில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை வித்தியாசமாக உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது நல்லதாக செஞ்சாலும் சரி கெட்டதாக வந்தாலும் சரி சில நேரத்தில் எப்படி இது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறது வாஸ்தவம். ஒரு பொருளை தயாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொருள் ஒரு மணி நேரத்துக்கு 50 பொருள் தயாரிக்க முடியும் அப்படின்னா, அதை சில நேரத்தில் ஏதாவது ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு மணி நேரத்துக்கு 100 பொருள் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரலாம். அப்படி வரும்போது அதே எந்திரம்தான் இருக்கும், எல்லாமே அதே தான் இருக்கும். பொதுவாக நான் பௌதிகமான உதாரணம் கொடுக்குறேன். எங்கள் தொழிற்சாலையில் பார்த்தோம்னா அதே எந்திரம்தான் இருக்கும், எந்திரத்தை மாற்றவே மாட்டாங்க. எப்போ என்ன வாங்கி போட்டாங்களோ அதே தான் இருக்கும், அதை வச்சு ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. இதில் ஒரு மணி நேரத்துக்கு 50 பொருள் தயாரிக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கும். அதே சமயத்தில் ஒரு தொழிற்சாலையில் ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா அதில் அந்த எந்திரத்துக்கு அதிகமாக அதிலிருந்து உற்பத்தி வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால இதில் இருக்கக்கூடியதை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம்? இப்போ ஒரு மெஷின் வந்து 1000 சுற்று சுத்துதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு, இதை எப்படி 2000 சுற்று சுத்த வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக எல்லா தொழிற்சாலையிலையும் இருக்கக்கூடிய பணி. எப்படி இதை இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது. அது மாதிரி யாராவது ஒருத்தர் சில நேரங்களில் ரொம்ப எளிமையான விதத்தில் அந்த உற்பத்தி திறனை அதிகரிச்சிருவாங்க. ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் பட்டிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சின்னதாக அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்க, உடனே வந்து அந்த உற்பத்தி திறன் அதாவது ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அதை வந்து அதிகரிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு அது அதிகரிக்கும் போதோ இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று உருவாக்கும் போதோ எல்லாருமே கேட்பாங்க, ஏய் எப்படி இதை பண்ண, எப்படி ஆச்சு இது, இதை எப்படி நீ செய்தாய் அப்படிங்கிற கேள்வி இயற்கையாக வரும். இல்லை அதே சமயத்தில் அந்த மெஷின் ஏதாவது ஓட்டையாக உடச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அழுத்து தெரியாமல் எதையாவது அழுத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தவறாகி அந்த மெஷின் உடஞ்சி போச்சு அப்படின்னா அப்போ கூட கேள்வி வரும், எப்படி இது ஆச்சு அப்படிங்கிற கேள்வி வரும். இது எல்லா துறையிலையும் பார்க்கலாம், சாப்பாட்டில் கூட பார்க்கலாம். யாராவது ரொம்ப நல்லா இன்னைக்கு இவ்வளோ நல்லா சமைச்சிருக்காங்களே, சாப்பிடும்போது நல்ல ஒரு ருச்சி தென்படும், ஆஹா இவ்வளோ ருசியாக இன்னைக்கு சமைச்சிருக்காங்களே, எப்படி சமைச்சாங்க, இதை சமைச்சவர்கிட்ட போய் கேட்கலாம், இல்லை சமையலை பற்றி தெரிஞ்சவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறாங்க. இது இயற்கையான ஒரு சுபாவம். எந்த ஒரு பொருளை நம்ம பார்க்குறோமோ அதை கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் படைத்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பொருள் நபருடைய உதவி இல்லாமல் தானாக உருவாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அனுபவத்தில் எதுவுமே கிடையாது. எத்தனையோ பொருள்களை பார்க்குறோம், எந்த ஒரு பொருளும் தானாக உருவானதாக நம்ம பார்க்கறது கிடையாது, தானாக செயல்படுறதா பார்க்கறது கிடையாது. நம்ம அடிக்கடி உதாரணம் கொடுக்கக்கூடியது உண்டு. இப்போ இந்த இடத்துல நமக்கு முன்னாடி ஒரு கரத்தாளம் இருக்குது, இந்த கரத்தாளத்தை நான் எடுத்து இப்படி சுற்றுனேன் அப்படின்னா அது சுற்றுது. நான் ஜீவன், ஒரு ஜீவசக்தி இதை நகர்த்தும் போது தான் இந்த கரத்தால் நகருது. இல்லைனா இந்த கரத்தால் இங்கே இருந்ததுன்னா இங்கேயே தான் இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். யாரும் எந்த ஒரு ஜீவசக்தியும் அதை அணுகாத வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த பொருளினுடைய ஆயுள் குறைந்து போகலாம், அது சில நேரத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற திரவ நீர்ப்பு தன்மை அது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் காலப்போக்கில் கெட்டு போயிடலாம், ஆனால் நகராது, அங்கே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இல்லை இது எப்படி உருவானது, இந்த கரத்தால் எப்படி உருவானது, இந்த கரத்தால் எப்படி தயாரிச்சாங்க, எதிலிருந்து உருவானது, மண்ணில் இருந்தா, பிராசா, ஐரனா, ஆடா பாவத்தே இரும்புல இருந்தா வந்துச்சு, கரத்தால் அது சரி, இது என்ன பொருள்னு கேக்குறேன், பித்தளை கிடையாது, பித்தளைனா செயின் செயின் வராது, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, இது வந்து வெங்கலம், இல்ல இது வந்து இன்னொன்னு பெல் மெட்டல் சொல்லுவாங்க, இது வந்து பெல் மெட்டல், பிரான்ஸ் வெங்கலம் கூட கிடையாது, இது வந்து பெல் மெட்டல்னு சொல்லுவாங்க. இது பித்தளையினுடைய ஒரு வகையான கலவை, வெறும் பித்தளை கிடையாது. இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை உருக்கி இத பல வழிமுறைகளில் இதை செய்யலாம். இதை வந்து தட்டையாக்கி அதுக்கப்புறம் அது குறிப்பிட்ட ஷேப்பை கொண்டு வரலாம், இல்லை இதை உருக்கி ஊற்றி இதுக்கு உரிய ஒரு ஷேப்பை கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் அதை மேலே வந்து பாலிஷ் பண்ணும், அப்போ அது வந்து இந்த கரத்தாளம் உருவாகுது. சரியா? இதுவே இந்த இடத்துல ஒரு வெறும் பித்தளையை நான் கொண்டு வந்து வச்சேன், நான் கட்டி கட்டியா பித்தளை தூக்கிட்டு வந்து யாராவது வச்சுட்டு கரத்தாள் ஆயிடு அப்படின்னு நினைச்சோம்னா அது கரத்தாளம் ஆகுமா? எத்தனை வருஷம் ஆனாலும் ஆகாது. ஏன்னா இது வந்து ஜடப்பொருள், ஒரு ஜடப்பொருள் தனித்து இயங்க முடியாது, அதனாலதான் அதுக்கு ஜடம்னு பேர். ஜடம்னா நகராது, தானா நகராது, தானாக இயங்காது, அதற்கான சக்தி இந்த பொருளுக்கு இல்லை, அதனால இதை வந்து நம்ம ஜடப்பொருள்னு சொல்றோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஜடப்பொருள், அதே சமயத்தில் உள்ள ஆத்மா ஒன்று இருக்கு. ஒவ்வொரு உயிர், நம்ம எதை உயிர்னு சொல்றோமோ, எங்க வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த எல்லா இடத்துலையும் ஆத்மா இருக்கு. ஆத்மா இருக்கிறதுனால தான் ஒரு பொருளானது மாற்றமடையுது, அல்லது ஒரு ஒரு காரியமானது நிகழ்வு. இந்த உடலானது ஜடப்பொருள், இதுல என்ன இருக்கு? தோல் இருக்கு, எலும்பு இருக்கு, சதை இருக்கு, ரத்தம் இருக்கு, மலம் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த உடம்புக்குள்ளார. ஆனா இந்த உடம்புக்குள்ளார ஆத்மான்னு ஒன்று இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்த உடலானது இயங்குது, இல்லைனா இயங்காது. இது அடிப்படையான ஒரு விஷயம். அப்ப இந்த உடல் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா உள்ள ஆத்மா இருந்தாதான் வளர்ச்சி பெறும். ஒரு குழந்தை இருக்கு, சில நேரத்தில் பார்க்கலாம், பிறக்கும் போது அந்த குழந்தை இறந்துடும், வெளியில வரும்போது இறந்துடும். அதுக்கு முன்னாடி 10 மாசமா உள்ள கருவுக்குள்ளார் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருந்தது, வெளியில வரும்போது அதுல ஆத்மா இல்லைனா, அதாவது இறந்து போச்சுன்னு நம்ம சொன்னோம்னா, அப்ப என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளராது, வெறும் பிண்டமா இருக்கும், மாமிச பிண்டமா இருக்கும். ஆத்மா இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த உலகம் மொத்தத்தையும், முழு உலகத்தையும் நம்ம ஏதாவது ஒரு விதத்துல இயக்கக்கூடியவர், கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தே ஆகணும், இல்லைனா அது செயல்பட முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயந்திரமும் ஏதாவது ஒருத்தர் தயாரித்து தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு பெரிய இயந்திரத்தை யாருமே தயாரிச்சவங்க இல்லை அப்படின்னு சொன்னானா, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இன்னைக்கு உலகத்துல துரதிருஷ்டவசமா யாரெல்லாம் தங்களை வந்து ரொம்ப படிச்சவங்க, பண்டிதர்கள் அப்படின்னு பேசிக்கிறாங்களோ, அவங்க கூட இதைத்தான் நினைக்கிறாங்க, இந்த உலகமானது தானா தோன்றினது. இந்த உலகம் தானா தோன்றினதுன்னு நினைக்கிறாங்க. வெளியில பாக்கிறதுக்கு ரொம்ப புத்திசாலி மாதிரி இருக்கான், ஆனா உள்ள எடுத்து பார்த்தோம்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. கொஞ்சமாவது புத்தி இருந்ததுன்னா அவன் அப்படி யோசிப்பானா? இந்த உலகத்தை படைத்தவர்கள் யாருமே இருக்க முடியாது, உலகம் தானா தோன்றினது. எப்படிப்பா தானா தோன்றும்? அதுக்கு ஏதாவது ஒரு சக்தி இருக்கணும், அங்க ஏதாவது ஒரு உந்து சக்தி இருக்கணும், யாராவது ஒருத்தர் அதை நிகழ்த்தி வைக்கணும், எதுவுமே இல்லாம தானா நடக்கும். இந்த மொத்த உலகமும் தானா படைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான விஞ்ஞானிகளுடைய கருத்தா இருக்கு. அவங்க அதுக்கு எந்த ஒரு நிரூபணமும் பண்ணல, எதையுமே அவங்க வந்து நிரூபிக்கல, ஒரு கற்பனை அல்லது அதிகபட்சம் சொன்னா ஒரு வகையான கொள்கை, இதுதான் தியரி. அதை அவங்க வந்து நிரூபிக்கல, வெறும்னா கற்பனை பண்ணி சொல்றாங்க, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி உருவாகி இருக்கலாம், அப்படி உருவாகி இருக்கலாம். அப்படி கற்பனைக்கு அவங்க வந்து விஞ்ஞானிகள்னு பேர் பெறாங்க. அந்த கற்பனைக்கு அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு தராங்க. அந்த கற்பனை எட்டுற மாதிரி சில ஆராய்ச்சிகள் பண்றாங்க, ஆனால் எட்டுறதே கிடையாது. ஒருத்தன் ஒரு விஷயத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நேற்று செய்தித்தாள் ஒரு செய்தி வந்தது, என்னன்னா ஒரு பல்கலைக்கழகத்தில் அவங்க அச்சடித்த புஸ்தகத்தில் இந்தியாவின் ஜனாதிபதி அப்படின்னு போட்டு பிரணாப் முகர்ஜியை போட்டாங்க. இந்தியாவோட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அப்படின்னு போட்டாங்க. அது வந்து ஒரு செய்தியா வந்திருந்தது. எப்படி செய்தியா வரலாம்? நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க, எப்படி நீ அதை வந்து புத்தகத்தில் அச்சடிக்கலாம்? என்னைக்கு தேர்தல்? ஏதோ இப்போ வரப்போதுமே. இன்னைக்கா? இன்னைக்குன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு தான் தேர்தல். இன்னைக்கு ஜனாதிபதி தேர்தல். இன்னைக்கு தான் நினைக்கிறேன், இன்னைக்கு ஜனாதிபதி தேர்தல். ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்க புத்தகத்தை வெளியிட்டுட்டாங்க. அப்போ எப்போ அவங்க அதை வந்து அச்சடிக்க கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடியே அச்சடிக்க கொடுத்துருப்பாங்க. அப்படி அச்சடிக்க கொடுக்கும்போது ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அப்படின்னு போட்டு அச்சடிச்சிட்டாங்க. ஒரு விதத்தில் ஒரு காரணம் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் பெரும்பாலும் அவர் தான் ஜெயிக்க போறார். தெரிந்து போன ஒரு உண்மை, போட்டிக்கு ஒருத்தர் இருந்தா கூட அவர் போட்டிக்கு இல்லை, வெறும் பேருக்கு தான் இருக்கிறார். ஏன்னா எல்லாருடைய ஆதரவும் திரு பிரணாப் முகர்ஜி அவருக்கு தான் இருக்கு. அதனால நிச்சயமா அவர் தான் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு உறுதி வரும்போது இவங்க புத்தகத்தில் அச்சடிக்கிறாங்க. இதையே நிச்சயமா பெரும்பாலும் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி முடியறதுக்குள்ளார எப்படி அச்சடிக்கலாம்? என்னவா இருந்தாலும் ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி, அவர் ஜனாதிபதி ஆகிற பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எப்படி அச்சடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. சரி, இதாவது ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இவருக்கு ஆக போறார், ஜனாதிபதி ஆக போறார், அதனால அச்சடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய அடுத்த ஜனாதிபதினு சொல்லி யாரோட பேரையாவது இப்ப போட்டு அச்சடிச்சா அது எப்படி இருக்கும்? அதுக்கு மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இல்ல அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி புத்தகத்துல அச்சடிச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஒருத்தருடைய விருப்பமா இருக்கலாம். இப்ப நிறைய பேரை பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்த பிரதமரா இவர் வருவார், அவரு வருவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அடுத்த பிரதமர் இவர் தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே உறுதி ஆகாத பட்சத்துல இவர் தான் அப்படின்னு ஒருத்தன் அச்சடிச்சானா அது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? அதுதான் கேள்வி. நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்? அவர்தான் பிரதமர் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படவில்லை, அந்த பதவி இன்னும் அவருக்கு கொடுக்கப்படல. ஆனா இந்த விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றவங்க சொல்லிக்கிறவங்க மட்டும் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே பல விஷயத்த புஸ்தகத்துல போட்டுருவாங்க. ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதியா நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடி புஸ்தகத்துல வந்தார் அப்படின்னா அது தவறு அப்படின்னு எல்லாருக்கும் புரியுது. ஆனா ஒரு விஞ்ஞானி சொல்றான் அப்படின்னா அது புத்தகத்துல வர்றதுக்கு முன் அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி புத்தகத்துல போட்டுறானே, அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க. எல்லாருமே சில விஷயத்த இது எப்படி இருந்தாலும் சரிங்க, ஏன்னா மத்தவனுக்கு தெரியாதே, அதுதான் பிரச்சனை. ஜனாதிபதி யாரு, பிரதமர் யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, அதனால இதை வர்றதுக்கு முன்னாடி போடக்கூடாதுன்னு தெரியுது. ஆனா விஞ்ஞானம்னு வரும்போது மக்களுக்கு விஞ்ஞானத்தை பத்தி தெரியலையே, அதனால அவன் என்ன நினைக்கிறான், அவங்க சொல்றதெல்லாம் சரியாத்தான் இருக்கும், இந்த உலகமானது ஒண்ணுமே இல்லாம இருந்தது, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இந்த உலகத்துல இல்லாம இருந்தது. திடீர்னு ஏதோ ஒண்ணு டொம்முன்னு வெடிச்சது, அது வெடிச்சடியும் அதுல இருந்து ஒண்ணுமே இல்லாம எப்படி வெடிச்சது, வெடிச்சதுல இருந்து என்ன வந்தது, ஏது வந்தது, அதுல இருந்து சில பொருட்கள் வந்தது, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் வந்தது, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்தது, அதுக்கு சில எடை கிடைச்சது, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்னொன்னா சேர்ந்து 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 இந்த உலகம் மொத்தமும் உருவானது. உருவானது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு ஏற்பட்டது. ரொம்ப சூடு அதிகமாயிடுச்சான், எல்லாம் சேர்ந்து வெடிச்சதுல சூடு அதிகமாயிடுச்சு. இப்ப அணு இருக்கு, ஒரு சின்ன அணு இருக்கு, அணு வந்து ரொம்ப சின்னது, அணுகுண்டினுடைய தத்துவம் அதுதான், அணு ரொம்ப சின்னது, ஆனா அதை வெடிக்கும் போது அதுல இருந்து பயங்கரமான வெப்பம் வெளியில வருது. வாஸ்தவம் பார்த்திருக்கோம், அதுதான் அணுகுண்டு. அதனால அவன் என்ன நினைக்கிறான், இந்த உலகம் மொத்தமும் எதுவுமே இல்லாம ஏதோ ஒன்னு சேர்ந்து வெப்பத்தினால உற்பத்தி ஆகி டொம்முன்னு வெடிச்சதுல எல்லாம் சேர்ந்து சூடான பொருள்கள் எல்லாம் சேர்ந்து சூரியன் ஆயிடுச்சு, அது ரொம்ப தூரத்துல வந்து விழுந்ததுனால பூமி ஆயிடுச்சு. இப்படி எல்லாமே கற்பனை, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, அதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்ல, கண்ணுல யாரா பார்த்தாங்களா இப்படி ஏதாவது உருவானது ஏதாவது பார்த்தாங்களா, கிடையாது. இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு தானா உருவாகி இருக்கா, தானா சூடாகி ஏதாவது ஒண்ணு நிகழ்ந்து இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்ல, கண்ணிலையும் பார்க்கல. வேதங்களுடைய வார்த்தையில சொல்லணும்னா அது பிரத்யட்சமும் இல்ல அனுமானமும் இல்ல, கண்ணால யாரும் பார்க்கவும் கிடையாது. அந்த மாதிரி நம்மளுடைய பூர்வீக விஷயங்களை வைத்து உண்மையான அனுமானமும் கிடையாது, உண்மையில அனுமானம் தான் இது இவங்க சொல்றது எல்லாமே. ஆனா அந்த அனுமானம் வந்து முறையான அனுமானமும் கிடையாது, ஏன்னா எதையாவது ஒன்னு பார்த்ததை வச்சுதான் நம்ம அனுமானிக்க முடியும், அதுவும் கிடையாது, நிரூபிக்கப்படாத ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது நிரூபிக்கப்படல, அவங்க சொல்றக்கூடிய விஷயங்கள் நிரூபிக்கப்படல, ஆனா புத்தகத்தை மட்டும் போட்டுறாங்க. எப்படி போடலாம், எப்படி இந்த பூமியானது வெடிச்சு தோன்றினது அப்படிங்கிற பிக் பேங் தியரி, அதிர்வெடி கொள்கை, இதை எப்படி புஸ்தகத்துல போடலாம், அது இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லை. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஊறுப்பட்ட விஞ்ஞானிகள், ஒவ்வொரு விஞ்ஞானி ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு தெரியுறாங்க, யாரும் எதை நிரூபிக்க கிடையாது. அதுக்கான ஆராய்ச்சியில அவன் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடுறான். அடுத்து வர்றவன் வேற ஒரு கொள்கையை சொல்றான், இந்த உலகம் இப்படி படைச்சிருக்கலாம், இப்படி உருவாகி இருக்கலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றான். எதுவுமே நிரூபிக்கப்படல, ஏன் அப்ப நம்பணும், ஏன் புஸ்தகத்தை போடணும், பதில் சொல்லணும் அரசாங்கம். எந்த அரசாங்கம் பதில் சொல்ல தயாரா இருக்கு, யாரும் பதில் சொல்ல மாட்டான், ஏன்னா விஞ்ஞானிகள் சொல்றவன் சொல்றதை எதை வேணாலும் நம்புறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. எவ்வளவு ஒரு மூடத்தனம், என்ன நிரூபணம் இருக்கு, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், எங்க இருந்து வந்தான், யார் சொன்னான், பாத்தியா நீ ஏதாவது ஒரு குரங்கு மனுஷனை பெத்து போடுறத பாத்தியா, எதா எந்த அடிப்படையில குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றான், ஏதோ சில ஆராய்ச்சி பண்ணான், சில ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில இப்படி இருக்கலாம்னு சொல்லி இவன் கற்பனை பண்ணான், அந்த கற்பனையை நிரூபிக்கல. உண்மையில ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னாலே ஏதாவது ஒரு கற்பனை இருக்கணும். இப்ப ஒரு ஒரு சாப்பிடுறேன், ஒரு சாப்பாடு சாப்பிடுறேன், அதை சாப்பிடும் போது நான் பார்க்கிறேன் இது இந்த பொருளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கற்பனை பண்ணலாம், ஆனா அதை நான் சமைச்சு பார்த்து நிரூபிச்சாதான் அது வந்து உண்மையா இதுதான் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். இல்ல அத யாரு சமைச்சவனோ சமைச்சவன்ட்ட கேட்டாதான் உறுதியா சொல்ல முடியும், இல்ல அதுக்கு முன்னாடி சமைச்ச அனுபவம் எனக்கு இருக்கணும், புரியுதா, ஏதாவது ஒரு விதத்துல இருந்தாதான் இது வந்து இப்படிதான் சமைக்கப்பட்டிருக்கும்னு ஒரு பதார்த்தத்தை நான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி சமைச்ச அனுபவம் கிடையாது, சமைச்சவனையும் காட்டல, நானா கற்பனை பண்றேன் இது இதுவா இருக்கும்னு சொல்லி கற்பனை பண்றேன், அதை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்கவும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எப்படி இந்த ஒரு பதார்த்தமானது இதனால ஆனதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும், இப்படிதான் சமைச்சிருப்பான்னு நான் எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அப்படி சொல்றது வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு செயல், எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியாதுடான்னு சொல்லி ஏமாத்துறதுக்கான ஒரு செயல் தான் அத்தகைய செயல். அதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் அது எத்தனையோ கொள்கைகள் இருக்கு, எவ்வளவோ கொள்கைகள் இருக்கு. இந்த உலகம் எப்படி வந்ததுன்னு, உலகம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய அறிவினால உண்மையில தெரிஞ்சுக்க முடியாது. நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? நம்மளுடைய அறிவினால இந்த கரத்தாளம் எப்படி வந்ததுங்கிறதே சொல்ல முடியாது, உறுதியா சொல்றேன். எந்த ஒரு எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா ஒருத்தன் இருந்தாலும் இந்த கரத்தாளத்தை பத்தி முழுமையான ஆராய்ச்சிய அவன் வாழ்க்கை ஃபுல்ல ஆராய்ச்சி பண்ணா கூட முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு நுணுக்கமானது. இப்படி இருக்கிற பட்சத்துல ஒருத்தன் தான் செய்யக்கூடிய ஆராய்ச்சியில ஆராய்ச்சியை அடிப்படையா வச்சு மட்டுமே கடவுளை, அதாவது இந்த உலகம் தோன்றினது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு முயற்சி பண்றான், முடியாது. அதுக்கு பதில ஒரு பொருளை பார்க்கறோம், ஒரு பதார்த்தம், ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், ஒரு காய்கறி நல்ல ஒரு கூட்டு செஞ்சிருக்கார், இல்ல பொரியல் ஒன்று செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டு பார்க்கறோம், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி சமைச்சிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு எந்த ஒரு கருத்துமே இல்லை அப்படின்னா சமைச்சவங்க கிட்ட கேட்கலாம், இல்லை இல்லை சமைக்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம், ஏற்கனவே சமைச்சு பழகினவங்க கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. அது மாதிரி இந்த உலகத்தை படைச்சவங்க, இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு உதவியா இருந்தவங்க, அவங்கெல்லாம் இந்த உலகம் எப்படி படைச்சோன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் வேத சாஸ்திரங்கள், அதுதான் குறிப்பா ஸ்ரீமத் பாகவதம். இதுல என்ன சொல்லி இருக்கு, இதுல எப்படி உலகம் படைக்கப்பட்டது அப்படிங்கறத உணரணும். நியூட்டனுடைய விதி இருக்கு, எந்த ஒரு ஆற்றலும் அழியாது, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இது நியூட்டனுடைய விதிமுறை. சரி, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னா அப்ப எதுவுமே இல்லாம எப்படி ஒண்ணு உருவானது ஆரம்பத்துல? ஒரு விஞ்ஞானியினுடைய விதி இன்னொரு விஞ்ஞானியினுடைய விதிக்கு முரண்பட்டதா இருக்கு. ஆற்றலை ஆக்க முடியுமா? முடியாது. அழிக்க முடியுமா? முடியாது. இதத்தான் வேத சாஸ்திரங்களும் சொல்லுது. ஜட பொருள்கள், எந்த ஒரு ஜட பொருளும் ஆக்கப்படுறது முடியாதுன்னு சொல்றது இல்ல சாஸ்திரம், ஆக்கப்படுறது இல்ல அழிக்கப்படுறதும் இல்ல. ஒரு விதத்துல பார்த்தோம்னா இந்த ஜட உலகமானது படைக்கப்படுது அழிக்கப்படுது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த ஜட பொருள்களுடைய மூலக்கூறுகள் நித்தியமா இருக்கு. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த எட்டும் சேர்ந்த மூலக்கூறுகள் நித்தியமா இருக்கு, நிரந்தரமா இருக்கு. சில நேரத்தில் அது வெளிப்படுது, சில நேரத்தில் மறைஞ்சிடுது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் வந்து ஒரு திடப்பொருள். அந்த திடப்பொருளானது நெருப்பு அப்படிங்கிற ஒரு வெப்பத்தோட சேரும்போது அது என்னவாயிடுது? அழிஞ்சு போயிடுது. அதுல இருந்து வரக்கூடியது ரெண்டு உப்பு பொருள் வருது, ஒன்னு சாம்பல், இன்னொன்னு காத்தோட கலந்துடுது. அப்ப காற்றுல இந்த பேப்பர் இருக்கு, நெருப்பினால என்ன ஆச்சு? காற்றுக்கு போயிடுச்சு. ஆனா காற்றுல அது இருக்கு, எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல, ரைட்? இப்ப நான் ஒரு இங்க இப்ப நிறைய இடத்துல இப்ப நவீன காலத்துல அது ரொம்ப பிரபலமா இருக்கு. இப்ப நான் வந்து நவரூப பிரபு இங்க உட்கார்ந்துருக்காரு, இவரை வந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த புகைப்படத்தை நான் அப்படி வானத்துல விட்டுறேன், ரைட், வானத்துல விட்டுறேன். அதுதான் இன்னைக்கு இன்னொரு விதத்தை சொன்னா இன்டர்நெட்ல எத்தனையோ சேட்டலைட் இருக்கு, அந்த சேட்டலைட்டோட உதவியோட இன்டர்நெட் செயல்படுது. நான் என்ன பண்றேன், இந்த புகைப்படத்தை எடுத்து வானத்துல விட்டுறேன். அங்க ஒருத்தன் என்ன பண்றான், அந்த வானத்துல இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை கிரகிக்கிறதுக்கு எவங்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அவன் அதை கிரகிச்சு அதை பாக்குறான். இவர் இங்க இருக்கிறார், புகைப்படத்தை நான் இங்க புடிச்சு வானத்துல விடுறேன், அமெரிக்கால இருக்கவன் பாக்குறான். டிவியும் அதே மாதிரிதான். இந்த இடத்துல ஒரு சேட்டலைட் டிஷ் வைக்கிறான், டிஷ் வச்சு வானத்துல அதாவது ஆகாயத்தை இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை அவன் வந்து அப்சர்வ் பண்றான், அவன் கிரகிக்கிறான். வானத்துல அந்த ஆகாயத்துல ஒட்டுமொத்தமா ஆகாயத்துல இருந்தானே ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுதான் கிரகிக்கிற, ரைட். அந்த ஆகாயத்துல பார்த்தா படம் தெரியுதா? தெரியாது. ஏன் தெரியறது இல்ல? ஆகாயத்துல தானே இருக்கு. ஆனா அந்த ஆகாயத்துல அந்த பொருள்லாம் இருக்கு. அதுதான், காற்றுல பேப்பர் இருக்கு, காற்றுல எல்லாமே இருக்கு. இதத்தான் சாஸ்திரம் சொல்லு. நிலமானது நீர்ல இருக்கு, நீரானது நெருப்புல இருக்கு, நெருப்பானது காற்றுல இருக்கு, காற்றானது ஆகாயத்துல இருக்கு. அப்படியே சூக்ஷ்மமா போகும்போது இந்த உலக பொருள்கள் எல்லாம் ஒன்னா இருக்கு. இது படைக்கப்படுது அழிக்கப்படுது அப்படின்னாலும் அந்த அடிப்படையான மூலக்கூறுகள் அழிக்கப்படுவதோ படைக்கப்படுவதோ இல்லை. அதான் நியூட்டன் சொல்ற, ஆற்றல் அழிக்கவோ ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது ஒரு ஆற்றலா இருந்து இன்னொரு ஆற்றலா மாறுது, அவ்வளவுதான். காற்றா இருக்கிறது அதாவது பேப்பரா திடப்பொருளா இருக்கக்கூடியது காற்றா மாறுதோ ஒழிய அந்த திடப்பொருள் அழிவடைவது அல்ல, மாற்றமடை. அதுக்குள்ள சில மாற்றங்கள் தென்படுத ஒழிய எந்த ஒன்றும் அழியறது கிடையாது. இதன் மூலமா பிரபஞ்சம் உருவாகுது. அதுக்கும் என்ன பண்ணணும்? இந்த பேப்பர் இருக்கு, இந்த பேப்பரை ஒருத்தர் எரிச்சாதான் அது வந்து காற்றா மாறும். அதுக்கு ஒரு நபர் தேவை. அது மாதிரி இந்த திடப்பொருள் அதாவது இந்த ஜடப்பொருள் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைய ஒருத்தர் அப்படி செயல்படுத்துறார். அதை அப்படி ஒருத்தர் செயல்படுத்த ஆரம்பிச்சதையும் அந்த உலகம் படைக்கப்படுதுன்னு சொல்லப்படும். இதுதான் வேத சாஸ்திரங்கள் படைப்பு எப்படி நிகழுதுங்கிறது நமக்கு சொல்லி தர. கீதையில கிருஷ்ணன் அதை தான் சொல்றார். கீதையில கிருஷ்ணன் சொல்றார், மயா தக்ஷேண பிரகிருதி சுயதேச சராசரம். அவர் சொல்றார், என்னுடைய அக்ஷன் என்னுடைய பார்வையினால நான் பிரகிருத்தியை பார்க்கும் போது அது அப்படியே படைப்பானது தானா நிகழுது. இதுதான் எளிமையா சொல்லப்படுது. இதை விட்டுட்டு படைப்பானது எப்படி நிகழ்ந்திருக்கும்னு சொல்லி எத்தனையோ விஞ்ஞானிகள் கற்பனை பண்ணி அதுக்காக எவ்வளவோ மூளையை போட்டு கசக்கி புழிஞ்சு எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொருத்தரும் செலவு பண்றான். இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் எவ்வளவு நாள் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஐரோப்பிய அணுசக்தி ஆராய்ச்சி நிலையம் சம்திங் அது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அங்க இந்த உலகம் எப்படி தோன்றினதுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அல்லது நிரூபிக்கிறதுக்காக கிடையாது, அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியல. அதனால அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதில் பார்த்தோம்னா அவங்களுக்கே பல ஓட்டைகள் இருக்கிறது தெரியுது. அவங்களுடைய சொந்த கொள்கையில் நிரூபிக்கப்படாத அந்த கொள்கையில் சில பிரச்சனைகள் இருக்கு. ஐயோ இது எப்படிப்பா இது வந்திருக்க முடியும்? நம்ம ஊரில் சில நேரத்தில் யோசிப்பாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே சாதம் இருக்கு, ஒரு சாதத்தை ஒருத்தன் பார்க்குறான், உதாரணத்துக்கு சாதம் அடிச்சிருக்கான், அந்த சாதம் பச்சை கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? பச்சை கலர்ல இருக்குன்னா ஏன் பச்சை கலர்ல வந்தது? பச்சையா ஏதாவது போட்டிருக்கணும், புதினா போட்டிருக்கலாம், பச்சையா ஏதாவது போட்டிருக்கணும். ஆனா அந்த பச்சையா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி ஒரு பொருளே எனக்கு என்னுடைய அனுபவத்தை கிடையாது. நான் பாக்குறேன் அரிசி வெள்ளையா இருக்கு, தண்ணி இருக்கு, அரிசியும் தண்ணியும் வச்சா வெள்ளையா தான் சாதம் வரணும், ஆனா பச்சையா வந்திருக்கு அப்படின்னா அங்க இன்னொரு பொருள் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது எப்படி செஞ்சிருக்காங்கிறது எனக்கு தெரியல. அதுதான் அர்த்தம். புதினா சாதமே ஒருத்தங்க பண்ணிருக்கிறாங்க, பச்சையா இருக்கு சாதம், அந்த புதினா அப்படிங்கிற ஒரு பொருள் எனக்கு தெரியலனா அப்ப நான் வந்து புதினா சாதத்தை செய்வது எப்படின்னு சொல்லி ஒரு எழுதி சாதத்தை வச்சு சாதத்தையும் தண்ணியும் வைக்கிறேன், ஆனா அங்க புதினா அப்படிங்கிற பொருளை போடலன்னா எனக்கு இந்த விளைவு கிடைக்காது. அதே மாதிரி விஞ்ஞானிகளும் அவங்களுடைய கொள்கையை பண்ணும்போது அதுல பல ஓட்டம் இருக்கு. இது மாதிரி அவங்களுடைய கொள்கைக்கே ஒத்து வராத பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியலங்கிறத ஒத்துக்கிறான். ஆனா நான் இதை நோக்கி முன்னேறின்றிருக்கேன்னு சொல்றோம். சரி, முன்னேறின்றிருக்க அப்படின்னா அப்ப ஏன் இத கொள்கைன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லி தர்ற? அந்த கேள்விக்குதான் நான் மறுபடியும் வரேன். பிரதமரா ஆகாதப்ப பிரதமர்னு எப்படி போட முடியும்? ஒரு கொள்கையை நிரூபிக்காதப்ப நிரூபிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக எத்தனை கோடிய மக்களோட வரி பணத்தை வீணடிப்ப? சுவிட்சர்லாந்துல கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 5000 விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளா 20-30 வருஷமா கஷ்டப்பட்டு எப்படி இந்த உலகம் தோன்றி இருக்க முடியும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் 5000 விஞ்ஞானி இருக்கிறானா 5000 விஞ்ஞானிக்கும் 50,000 கொள்கை இருக்கும். உண்மையில பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் 10 விதமா யோசிச்சுட்டு இருக்கான், இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், எல்லாம் கற்பனை தான். அப்படி கற்பனை பண்ணி ஏதேதோ யோசிச்சு யோசிச்சு இதை இப்படி உருவாக்கலாம்னு சொல்லி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய எந்திரத்தை செஞ்சு அந்த எந்திரத்துல ஏதோ ஒன்று வெடிக்க வச்சு அதுல ஏதோ ஒன்று மாதிரி தெரியுதான் இவங்களுடைய கற்பனையில. ஹிக்ஸ் போசோன் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணியிருக்கான். ஏன்னா அவனுக்கே தெரியுது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கு, இதுக்கெல்லாம் எப்படி நிறை எப்படி வந்தது, எடை எப்படி வந்தது, இதுக்கு எடை வராமல் எதுவுமே செயல்பட முடியாது, எடையே கிடையாது ஆரம்பத்தில்னு சொல்ற. அப்போ அதுக்கு எப்படி எடை வந்தது அப்படின்னு அவனுக்கு புரியல. புரியாதனால அவன் என்ன நினைக்கிறான், ஓ எனக்கு இது தெரியல, இது எப்படியாவது ஒரு இடத்துல வந்திருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்றான். அதுக்காக ஒரு கற்பனைவாதி என்ன பண்ணா, போஸ் அதாவது ஒரு விஞ்ஞானி என்ன சொன்னானா, ஒரு இடம் இருக்கும், அந்த இடம் எப்படி வந்ததுன்னா தெரியாது, ஏதோ ஒரு இடம் ஒன்னு இருக்கு, ஒரு தளம் ஒண்ணு இருக்கு, அந்த தளத்துல சில அணுக்கள் இருந்திருக்கு, அந்த அணுக்களுக்கு சுயமாவே எடை உண்டு, அந்த அணுக்களானது இந்த புரோட்டான்களோட சேரும்போது இதுக்கு நிறை கிடைக்குதுங்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், அந்த தளத்துக்கு உடனே தன்னோட பேரை வச்சுட்டான், ஹிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சான், கண்டுபிடிக்கல அவன் கற்பனை பண்ணான், இப்படி ஒரு தளம் இருக்கும் அங்க சில அணுக்கள் இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணான். சுயமா எடை கொண்ட அணுக்கள், தானான அணுக்கள், அந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானுக்கு சுயமா எடை கிடையாது, ஆனா சுயமா எடை கொண்ட அணுக்கள் சில இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் கற்பனை பண்ணிருக்கான். இது வரைக்கும் அது நிரூபிக்கப்படல. அந்த அணுக்களோட இந்த அணுக்கள் சேர்ந்து இதுக்கு நிறை கிடைச்சதா சொல்றான். அது மாதிரி ஒரு தளம் ஒண்ணு இருக்கு, அதாவது அவன் உடனே அதுக்கு பேர் வச்சுட்டான், தன்னோட பேரே வச்சுட்டான், ஹிக்ஸ் தளம் அப்படின்னு வச்சுட்டான். அந்த ஹிக்ஸ் தளத்துல ஒரு சில துகள்கள் இருக்கலாம், அணுத்துகள் இருக்கலாம், அதனால அந்த அணுத்துகள்களுக்கு ஹிக்ஸ் போசோன்னு பேர் கொடுத்தான். எங்கயா இது முழுசா கற்பனை? ஆனா இந்த ஹிக்ஸ் போசோன் மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது வந்து சுயமா நிறை பெறுமா அப்படிங்கறதுக்கு ஆராய்ச்சி வேற. முதல்ல முழுக்கு கற்பனை, அந்த கற்பனைய இப்படி இருக்கலாமான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி விஞ்ஞானின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு எவ்வளவு பேர் எவ்வளவு கோடி எத்தனை மக்களோட வரி பணம் சும்மா உட்காந்து ஆராய்ச்சின்னு சொல்லி நேரத்தை விரயம் பண்ணிட்டு இருக்க, நிரூபிக்கப்படாத ஒரு ஒரு விஷயத்த புத்தகத்துல போட்டு மக்களை வேற நம்ப வைக்கிறீங்க, எப்படி இது? ஏன் இப்படி பண்றாங்க? முட்டாள்தனமா தெரியுது, அயோக்கியத்தனமா தெரியல, ஏமாத்துறது. அப்பாவி மக்கள் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியறது இல்ல, அவங்கள வந்து அப்படியே ஏமாத்துறது. சரி, அதுல இருந்து என்ன வருது? ஆராய்ச்சி பண்ணான், ஆராய்ச்சி பண்ணிட்டு உடனே எல்லாரும் கூடி எவ்வளவோ, அதாவது எத்தனையோ கோடிக்கணக்கான முறைகளை அவங்க வந்து மோத விட்டாங்களாம். அந்த புரோட்டான்களை கோடிக்கணக்கான முறைகள் வந்து மோத விட்டாங்க. புரோட்டான்களை கோடிக்கணக்கான தடவை மோத விட்டாங்க. அப்படி மோதும் போது 300 தடவை ரெக்கார்ட் ஆயிருக்கான். ஏதோ ஹிக்ஸ் போசோன் மாதிரி தோணுதான். அதாவது ஹிக்ஸ் போசோனோட தன்மைகள் மாதிரி தெரியுதான். ஏன்னா அந்த ஹிக்ஸ் போசோனோட அவங்களுடைய கற்பனை தன்மை என்னன்னா, அதுக்கு குறைந்த நிறை இருக்கிறதுனால தங்காது, உடனே அழிஞ்சு போயிடுமா. தோன்றின உடனே அழிஞ்சிடும். அப்படி தோன்றின உடனே அழியக்கூடிய அந்த ஒரு பொருளை இவன் கண்டுபிடிக்கிறான். அந்த அந்த குறுகிய காலமே இருக்கக்கூடிய ஒரு பொருள், இங்க இருக்கக்கூடிய நிறை இல்லாத புரோட்டானோட சேர்ந்து உலகத்துல நிறை கிடைச்சதா, அதுக்கப்புறம் அது உருவாச்சா, இது உருவாச்சா, அடுத்தது உருவாச்சா, எங்கயா கதை சொல்ற? எந்த ஊர்ல இருந்தியா கதை பிடிச்சிங்க? விஞ்ஞானிகள்னு பேர் சொல்லி உலகத்தை தெரிஞ்சுட்டு உடனே ஒருத்த நினைச்சான், அடா பாவத்தை, இந்த அணுத்துகளை வந்து நம்மளால நிரூபிக்கவே முடியாதுரா, சரி பேசாம இப்படி ஒண்ணு இருக்கிறத வந்து நம்ம கடவுளை கையை காமிச்சு விட்டோம்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்த என்ன பண்ணா, இது வந்து கடவுளோட அணுத்துகள் சாமே அப்படின்னு சொல்லிட்டான். ஏ கடவுளுக்கும் இதுக்கு, இது இந்த அணுத்துகளே கற்பனை, அதுல கடவுளை கொண்டு வந்து வலிச்சுட்டா மேட்டர் சால்வ்டு. மக்கள் எல்லாரும் கம்முன்னு வாய மூடிட்டு இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கடவுளை சேர்த்துட்டு போயிட்டான். இன்னொருத்தன் எப்படி நீ கடவுளை சேர்க்கலாம், ஹிக்ஸ் போசோன், ஹிக்ஸ் சொல்றான், எப்படி கடவுளே இல்லங்கிற நானு, அதுக்குதான் நான் இவ்வளவு முயற்சி பண்ணி மக்களை ஏமாத்துறது பாத்துட்டு இருக்கிறேன், நீ அதுல வேற கடவுள்னு பேரை வர சேர்க்கிறிய. ஏன்னா இன்னொருத்தன் கடவுள்னு பேர், கடவுள் துகள்னு பேர் கொடுத்தன் வந்து அவன் ஒரு புத்தகம் எழுதினான் அதை பத்தி. சரி இந்த புத்தகத்தெல்லாம் எவனும் வாங்கி படிக்க மாட்டான், எவனாவது வாங்கி படிக்கணும்னா அது கடவுள்னு பேர் கொடுத்தா வாங்கி படிச்சிருவான். கடவுள் பிரபஞ்சம் அப்படி இப்படின்னா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா மக்கள் வந்து அதை வாங்கி படிப்பான். புத்தகத்தை வைக்கிறதுக்காக ஒருத்தன் இதுக்கு கடவுளின் அணுத்துகள்னு பேர் கொடுத்தான். வருஷ கணக்குல கஷ்டப்பட்டானே கஷ்டப்பட்டானே, அமெரிக்காக்காரன் முதல்ல எத்தனையோ கோடியை செலவு பண்ணான், செலவு பண்ணிட்டு அட போங்கடா தண்டண்டான்னு சொல்லிட்டு காசு தர மாட்டேன்ட்டான் ஒரு பொசிஷன்ல. முதல்ல என்னன்னா இந்த அமெரிக்காக்காரன் வந்து ரொம்ப கில்லாடி, அவன் என்ன பண்ணா, ரஷ்யாவோட போட்டி போட்டு இருந்தான் இந்த அணு ஆராய்ச்சியில. ரஷ்யாவோட போட்டி போட்டு இருக்கும் போது இதுக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணான், நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு காலத்துல ரஷ்யா எல்லாம் சிதை உடைஞ்சு போச்சு, எல்லாம் உடஞ்சு போச்சு, சுக்குநூறு ஆயிடுச்சு. சரி ரஷ்யா போயிடுச்சு, இனிமேட்டு எதுக்குடா தண்டத்துக்கு, எனிவே இவனை பண்றதெல்லாம் கற்பனை தான், இதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டான். அவன் கொஞ்சம் புத்திசாலி, தேவையில்லாம எதுக்குடா இவனுக்கு செலவு பண்ணி, இவனை செலவு பண்ணி அப்படியே கண்டுபிடிச்சாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உலகம் எப்படி தோன்றினதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரயோஜனம் இருக்கா? ஆன்மீகத்தெல்லாம் விட்டு தள்ளுப்பா, பௌதிகமா இந்த உலகம் எப்படி தோன்றதுன்னு தெரிஞ்சதுன்னா அதனால மனிதனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்ன பலன்? சாகாம இருக்கிறதுக்கும் தோன்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. எப்படி இந்த உலகம் தோன்றதுங்கிறத மனுஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒரு சாதாரண மனுஷனுக்கு இல்ல ஒரு விஞ்ஞானிக்கோ யாருக்கோ மனித சமுதாயத்துக்கோ ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? மனுஷனால சாப்பிட முடியுமா? அதனால நல்ல ஏதாவது அதிகமா உற்பத்தி ஆக போகுதா? எதுவும் கிடையாது. சும்மா ஒரு கொள்கை, எவனோ ஒருத்தன் கற்பனை பண்ணா அந்த கற்பனை, அதை கற்பனை பண்ணதை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் எத்தனையோ விஞ்ஞானிகள் கற்பனை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்களுடைய வரி பணத்துல வரக்கூடிய காசை வச்சு செலவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையில உலக படைப்பு அப்படிங்கறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது தெரிஞ்சுக்கிறது. அத வந்து இங்க ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரையில அதான் சொல்ற, பிரம்மா வந்து சரியான மூலக்காரர், அவரை போல பெரிய மூளை யாருக்கும் கிடையாது. ஆனா அவ்வளவு மூளை கொண்ட பிரம்மாவாலேயே இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி இது தோன்றது? என்னப்பா அவரு தானே இப்ப படைச்சாரு, நீங்க அவராலே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அவர் தான் படைச்சார், ஆனா அவர் வந்து இரண்டாம் படைப்பாளி தான். முதல் படைப்பாளி விஷ்ணு, இரண்டாம் படைப்பாளி தான் பிரம்மா. அந்த இரண்டாம் படைப்பாளியாலேயே எப்படி படைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் எத்தனாவது படைப்பாளி? தேவர்கள் லிஸ்ட்ல வரிசையா வந்தோம்னா மனிதர்கள் வந்து எங்க படைப்பாளியே கிடையாது, ஏதோ ஆட்டிவிக்கப்படுறோம், ஆடுறோம். ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான், நான் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொள்வேன். ஆட பாப்பா முட்டா பேல. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கூரை மேல ஏறி கோழியே பிடிக்க முடியல இவனால, வானத்துல போய் வைகுண்டம் போறானா? அதாவது இங்க வந்து பொருள்லாம் இருக்கு, இதை வச்சு ஏறியே ஒருத்தனால ஒரு விஷயத்த செய்ய முடியல, அவன் வந்து எதுவுமே இல்லாம வானத்துல பறக்க போறானாமா? அது மாதிரி இந்த விஞ்ஞானிகள் அடிப்படையில ஒரு விஷயத்த செய்யறதுக்கு துப்பு இல்ல, ஆனா உலகம் எப்படி தோன்றதுங்கறத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நிரூபிக்க போறானா? ஆனா மக்கள் முட்டாள்களா இருக்கிற வரைக்கும் நம்பறதுக்கு ஆளுங்க தயாரா தான் இருக்கிறாங்க. அதைத்தான் நான் ஆரம்பத்துல உதாரணம் சொன்னேன், பிரணாப் முகர்ஜி நீதிபதி இல்ல, ஜனாதிபதி ஆகல, அதுக்குள்ளார போட்டான், இருந்தாலும் சரி அது ஒரு விதத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஏன்னா ஆக போறாரு அப்படிங்கிற வயசுல. ஆனாலும் மக்கள் நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்ல, ஏன்னா ஆகாததுக்கு முன்னாடி நீ போடக்கூடாதுங்கிறது தான் தாத்பரியம், அதுதான் பொதுவான வழக்கம். ஆனா விஞ்ஞானிகள் வந்துட்டா மட்டும் போதும், நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருவோம். எவ்வளவு ஒரு ஏமாற்றுத்தனம். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபா சொன்னார், இஸ்கான் ஒரு, அதாவது ரெண்டு விஷயம் சொன்னார் பிரபுபா, உலகத்துல எல்லா இடங்கள்லயும் போய் எல்லாருக்கும் சொல்லி தரணும் ரெண்டு விஷயத்த, இந்த விஞ்ஞானிகளை அவங்களுடைய குற்றத்தை சொல்லி வெளியில வெளிப்படுத்துறதுக்காக. பிரபுபா சொன்னார், மனுஷன் நிலவுக்கு போகவே இல்லை, அதையும் ஒரு கோழி வந்து உங்களை விட பெரிய சயின்டிஸ்டா அப்படிங்கறதையும் சொல்லணும். பிரபுபா ரெண்டு டைட்டில் கொடுத்தார், மேன் நெவர் வென்ட் டு தி மூன், சிக்கன் இஸ் எ பெட்டர் சயின்டிஸ்ட். மனுஷன் நிலவுக்கே போனது இல்ல, கோழி இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானியை காட்டிலும் பெரிய விஞ்ஞானி. ஏன்னா கோழி கிட்ட போய் நம்ம வந்து முட்டை கொடுன்னு கேட்டோம்னா முட்டை போடும் கோழி. ஆனா இந்த விஞ்ஞானியால ஒரு உயிரை உற்பத்தி பண்ண முடியுதா? முடியாது. ஆனா பேரு மட்டும் பெருசா கொள்கைகள், அதாவது உயிரான ஜடத்துல இருந்து வருது, எல்லாமே ஜடத்துல இருந்து வந்தது அப்படிங்கிற அவங்களுடைய அடிப்படை கொள்கையிலேயே பல பிரச்சனைகள் இருக்கு. இதுவரைக்கும் நிரூபிக்கல, இதுவரைக்கும் மனுஷன் குரங்குல இருந்து வந்தாங்கிறதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்ல, எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆனா பள்ளிக்கூடத்துல எல்லாம் மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். இதனால இந்த விஞ்ஞானிகளுடைய அபத்தத்தை வெளிக்கொண்டு வர்றது பக்தர்களுடைய பணியில ஒன்று. இது நேரடியான பணியா இல்லாம தோன்றலாம், நம்ம நேரடியா ராதாகிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கறதுக்கும் கிருஷ்ண லீலைகளை கேட்கறதுக்கும் ஆர்வமுடையவர்களா இருக்கலாம். ஆனா முதல் படி இந்த உலகம் எப்படி தோன்றுனதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். அதான் இங்க சொல்ற சில பிரபுபா பொருளறிவில் அதான் எழுதுற, உலகத்துல ஒரு சிலர் என்ன பண்றானா, நேரம் கம்மியா இருக்கு. ஆக்சுவலி உண்மையில நம்மளை காட்டிலும் பரீட்சித் மகாராஜுக்கு ரொம்ப குறுகிய காலம், ஏழை நாள் தான் அவருக்கு இருக்கு. ஆனாலும் அவர் வந்து எடுத்தறி கிருஷ்ண லீலையை பத்தி சொல்லுன்னு சொல்லல. எப்படி கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைச்சார் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. தேவ் பெரிய பெரிய தேவர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது எப்படி படைப்பு நிகழ்ந்தது அப்படிங்கிறது, அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கிறான். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்துல பிரச்சாரம் பண்ணும் போது கூட இது அவசியம் ஆகுது. ஏன்னா மக்கள் உலகம் எப்படி படைஞ்ச, உலகம் எப்படி உருவானதுங்கிறதுல பயங்கரமா ஒவ்வொருத்தரும் இந்த விஞ்ஞானி என்ன சொல்றானோ அதை கேட்டு இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. உண்மையில விஞ்ஞானி நம்புறது கிடையாது, ஏன்னா அவனுக்கு தெரியும் இது உண்மை இல்லைங்கிறது. ஆனா அதை விஞ்ஞானி சொல்றத கேட்கக்கூடிய மக்கள் அதை நம்புறது தயாரா இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, உண்மையில எந்த ஒரு விஞ்ஞானியை போய் கேட்டினாலும், ஏன்பா இந்த அதிர்வெடி கொள்கை பிக்பேங் சொல்றியே இது உண்மையில நடந்ததா? நடந்திருக்கும்னு தெரியல, இப்படி இருக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம். இதை எல்லாரும் ஒத்துப்போம், உண்மையில கொஞ்சம் அவனுக்கு விஞ்ஞானம் தெரிஞ்சதுன்னா ஒத்துப்பான். ஆனா சாதாரண மனுஷங்கிட்ட போய் நீங்க சொன்னீங்களா, ஹட பாபா பெரிய பெரிய விஞ்ஞானியே சொல்றான், நீ என்னப்பா சொல்ற அப்படிமோ? ரைட். இதை அடிக்கடி நம்ம கேட்கறது, சில நேரத்தில் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லுவோம், ஏப்பா மனுஷன் குரங்குல இருந்து வந்தாங்கிறது உண்மை இல்லைப்பா, மனுஷன் குரங்குல இருந்து வரல, அது சாத்தியம் இல்லை அப்படின்னா உடனே கேட்போம், ஆ அப்போ அவ்வளோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் சொல்றானே அவெல்லாம் நான் முட்டாளா? ஆமா அது ஒரு பதில், ஆமா முட்டாளுங்கிறது ஒரு பதில். இன்னொரு விதத்தில் என்னன்னா, அவன் கேட்பான் விஞ்ஞானிலாம் சொல்றானே அவன்லாம் நம்ம முட்டாளா? அதாவது விஞ்ஞானிகளை தான் கண்டுபிடிக்கிற விஞ்ஞானத்து மேல இந்த விஞ்ஞானிகளுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் பொதுமக்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு. அதத்தான் ஸ்ரீல பிரபுபா சுட்டி காட்டுவார். நீங்க வந்து சும்மா விஞ்ஞானியே பிரபுபாட்ட வரும்போது சொல்லுவான், நாங்க கண்டுபிடிக்க போறோம் போறோம் போறோம், கண்டுபிடிடா முதல்ல அதுக்கப்புறம் பேசு நீனு, போறோம் போறோம் போறான்னு நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்கிறிய. இப்ப சொல்லியிருக்கான், நாங்க 3 வருஷத்துல ஹிக்ஸ் போசோன கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. கண்டுபிடி முதல்ல, அப்புறம் பேசு. கண்டுபிடிச்சாலும் அதுக்கான பதில் தீந்துருமா? ஹிக்ஸ் போசோன அது எங்க இருந்து வந்துச்சு? எல்லாமே தானா வந்துச்சு. ஹிக்ஸ் போசோன் எங்க இருந்து வந்தது? அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு உடனே இன்னொரு தியரி கண்டுபிடிப்பான், ஹிக்ஸ் போசோன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு. அப்ப அது எங்க இருந்து வந்தது? கேள்வி விடை இல்லாம போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் எளிமையானது அல்லது தெளிவானது உண்மையானது சாஸ்திரங்கள்ல இருந்து நாம் அறியக்கூடியது உலகத்துல எல்லாமே எல்லா மூலக்கூறுகளும் நித்தியமா இருக்கு. அது பகவானுடைய பார்வையில அவருடைய சக்தியினால வெவ்வேறு பொருட்களா மாற்றப்படும். அதனுடைய துல்லியமான விவரங்கள் பாகவத்துல கொடுக்கப்படுது, மற்ற வேத சாஸ்திரங்களும் கொடுக்கப்படுது. இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதன் மூலமா எப்படி உலகம் படைக்கப்பட்டு இருக்கலாம், எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கறத இதன் அடிப்படையில ஒருத்தன் கொண்டு வந்தானா அவன் உண்மையான விஞ்ஞானி. சில பிரபுபா பாகவத்தினுடைய ஒரு பொருளுரையில் எழுதுவார், எவன் ஒருத்தன் பௌதிக விஞ்ஞானத்தை வச்சு கடவுள் இருக்கிறத நிரூபிக்கிறானோ அவன் மிகச்சிறந்த விஞ்ஞானி, அவன் உண்மையான விஞ்ஞானி. ஏன்னா எப்படி ஜட பொருள்கள் மூலக்கூறுகள் உண்டானது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணலாம். அது ஆராய்ச்சி பண்றது கொஞ்சம் என்ன சொல்றது, மூளை உள்ளவனுக்கு யோசிக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா அந்த ஆராய்ச்சியை எப்படி பண்ணணும், முறையா பண்றதுக்கு ஒருத்தன் கத்துக்கணும். வேத சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையா வச்சு இதுல இருக்கக்கூடியது 100% உண்மை, அது என்னுடைய ஆராய்ச்சிக்கு எப்படி ஃபிட் பண்றதுங்கிறது நான் யோசிக்கணும். இப்ப எப்படி டார்வினுடைய கொள்கை 100% உண்மை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறான், அப்படி கற்பனை பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்றான். அதே மாதிரி அந்த முழுமையா கற்பனையான ஒன்றை உண்மைன்னு ஏற்று ஆராய்ச்சி பண்ணாம உண்மையான ஒரு விஷயத்த, சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்த உண்மைன்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ணு. இல்ல இது உண்மை இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டு, சாஸ்திரம் உண்மை இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டு ஏதோ ஒரு கற்பனைய வச்சு ஆராய்ச்சி பண்றதுக்கு பதில, எப்படி ஆராய்ச்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு அடிப்படைய வச்சுதான் நீ ஆராய்ச்சி பண்ற, ஏதோ ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்பிதான் நீ ஆராய்ச்சி பண்ற. அதையே சாஸ்திரத்தை உண்மைன்னு நினைச்சு நீ ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா புத்திசாலித்தனம் இல்ல, அயோக்கியத்தனம் இருக்கு, மக்களை ஏமாற்றணுங்கிற எண்ணம் இருக்கு, கடவுள் இல்லங்கிற இல்லங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு. இதெல்லாம் சில பிரச்சனைகள் இந்த உலகம் தோன்றினதுல. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துகள்? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.